சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 27, 2022. தலைப்பு: கிறிஸ்து இயேசு. கோல்டன் உரை: யோவான். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாக்கவே மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். லூக்கா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலிருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். லூக்கா. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடே கூட பந்தியிருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதையல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களையல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு. தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்தது, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்தது, தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊத்துகிறவர்களையும் இறைக்கிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறுபின் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்தது, ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். மத்தேயு. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் இரண்டு பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வரக்காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். லூக்கா. மேலும் அவர் பேதுருவையும் யோவானையும் ஜேம்ஸையும் அழைத்து கொண்டு ஜெபம் பண்ண ஒரு மலையில் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி, அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடிருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். மத்தேயு. பதினொரு சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நிலைத்து நிற்கும் முடிவில்லாததை நம்பியவர்களுக்கு இன்று ஆசீர்வாதங்களுடன் பெரியது. விழித்திருக்கும் மீப்பன் முதல் மங்கலான காலை கட்டைகளை பார்க்கிறான். அது எழுந்த நாளின் முழு பிரகாசம் வரும். எனவே தீர்க்கதரிசி மீப்பர்களுக்கு வெளிரிய நட்சத்திரம் பிரகாசித்தது. ஆயினும் அது இரவை கடந்தது. அங்கு வந்தது கிறிஸ்துவின் மனித தூதர் பெத்லகேம் குழந்தை கிறிஸ்து சத்தியம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் இரட்சிப்பின் வழியை தெளிவுபடுத்தும். ஒரு தவறான இரவு முழுவதும் விடியும் வரை காலை கற்றைகள் மற்றும் இருப்பதற்கான வழிகாட்டும் நட்சத்திரமாக பிரகாசிக்கின்றன. ஞானிகள் தெய்வீக அறிவியலின் இந்த நட்சத்திரத்தை பார்க்கவும் பின்பற்றவும் வழிவகுத்தனர். நித்திய நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கிறார்கள். கிறிஸ்து வழி மற்றும் உண்மை எல்லா பிழைகளையும் வெளியேற்றுகிறது. பரிபூரண மனிதனின் உயர்ந்த மனித கருத்தாக இயேசு இருந்தார். அவர் கிறிஸ்துவிலிருந்து பிரிக்க முடியாதவர், மேசியா. மாம்சத்திற்கு வெளியே கடவுளின் தெய்வீக யோசனை. தேவதூதர்கள் இந்த இரட்டை தோற்றத்தை பழங்கால ஞானிகளுக்கு அறிவித்தனர். மேலும் தேவதூதர்கள் ஒவ்வொரு யுகத்திலும் பசியுள்ள இதயத்திற்கு விசுவாசத்தின் மூலம் கிசுகிசுக்கிறார்கள். இயேசு ஒரு கன்னி பெண்ணின் மகன். கடவுளின் வார்த்தையை பேசுவதற்கும் மனிதர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் உணரக்கூடிய வகையில் மனிதகுலத்தின் வடிவத்தில் தோன்றுவதற்கும் அவர் நியமிக்கப்பட்டார். தெய்வீக உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் அளித்தன. கடவுள் என்றால் என்ன? மனிதனுக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை நிரூபிப்பதே அவரது பணியாக இருந்தது. சத்தியத்தின் இந்த குணப்படுத்தும் சக்தி இயேசு வாழ்ந்த காலகட்டத்திற்கு மிகவும் முற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். இது நாட்களின் பழமையானது போலவே பழமையானது. அது எல்லா உயிர்களிலும் வாழ்கிறது மற்றும் எல்லா இடங்களிலும் பரவுகிறது. நாசரேத்தின் இயேசுவின் வருகையானது கிறித்தவ சகாப்தத்தின் முதல் நூற்றாண்டை குறித்தது. ஆனால் கிறிஸ்து வருடங்களின் தொடக்கமோ நாட்களின் முடிவோ இல்லாமல் இருக்கிறார். கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்னும் பின்னும் எல்லா தலைமுறைகளிலும் கிறிஸ்து ஆன்மீக யோசனையாக கடவுளின் பிரதிபலிப்பு. கிறிஸ்துவை பெறுவதற்கு தயாராக உள்ள அனைவருக்கும் சில அளவு சக்தி மற்றும் கிருபையுடன் வந்துள்ளார். சத்தியம். ஆபிரகாம், ஜேக்கப், மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் மேசியா அல்லது கிறிஸ்துவின் புகழ்பெற்ற காட்சிகளை பிடித்தனர். இது இந்த ஞானஸ்நானத்தை தெய்வீக இயல்பு அன்பின் சாரத்தில் ஞானஸ்நானம் செய்தது. தெய்வீக உருவம் யோசனை அல்லது கிறிஸ்து தெய்வீக கோட்பாடான கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாதவராக இருந்தார். இயேசு தனது ஆன்மீக அடையாளத்தின் இந்த ஒற்றுமையை இவ்வாறு குறிப்பிட்டார். ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பு நான் இருக்கிறேன். நானும் என் தந்தையும் ஒன்றே. என் தந்தை என்னை விட பெரியவர். ஒரே ஆவி அனைத்து அடையாளங்களையும் உள்ளடக்கியது. இந்த வார்த்தைகளின் மூலம் இயேசு மனிதனாக இருந்தவர் அல்லது நித்தியமானவர் என்று அர்த்தப்படுத்தவில்லை. ஆனால் தெய்வீக யோசனை அல்லது கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார், இருக்கிறார். எனவே ஆபிரகாமுக்கு முந்தியவர் சரீர பிரகாரமான இயேசு பிதாவுடன் ஒன்றாக இருந்தார் என்பதல்ல. ஆனால் ஆன்மீக கருத்து கிறிஸ்து பிதாவாகிய கடவுளின் மார்பில் என்றென்றும் வாழ்கிறார். அது வானத்தையும் பூமியையும் ஒளிரச் செய்கிறது. கடவுளாகிய ஆவியை விட தந்தை பெரியவர் என்பதல்ல, ஆனால் மாம்சமான இயேசுவை விட பெரியவர், எல்லையற்ற பெரியவர். அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கை குறுகிய காலமாக இருந்தது. சத்தியத்தின் தனிப்பட்ட இலட்சியமாக கிறிஸ்து இயேசு ரபினிக்கல் பிழை மற்றும் அனைத்து பாவங்களையும் நோய்களையும் மரணத்தையும் கண்டிக்க வந்தார், உண்மை மற்றும் வாழ்க்கையின் வழியை சுட்டிக்காட்ட. இந்த இலட்சியம் இயேசுவின் முழு பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதும் நிரூபிக்கப்பட்டது. இது ஆன்மா மற்றும் பொருள் உணர்வு, உண்மை மற்றும் பிழை ஆகியவற்றின் சந்ததிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டுகிறது. தெய்வீக இயல்பு கிறிஸ்து இயேசுவில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. அவர் கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பை மனிதர்கள் மீது வீசினார் மற்றும் அவர்களின் மோசமான சிந்தனை மாதிரிகள் அனுமதிப்பதை விட அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தினார். மனிதனை விழுந்து போன நோய்வாய்ப்பட்ட பாவம் மற்றும் இறக்கும் எண்ணங்கள், விஞ்ஞான இருப்பு மற்றும் தெய்வீக குணப்படுத்துதல் பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதல் ஒரு சரியான கொள்கை மற்றும் யோசனையை உள்ளடக்கியது. பரிபூரண கடவுள் மற்றும் பரிபூரண மனிதன் சிந்தனை மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையாக இந்த மரணக் கனவு அல்லது மாயையிலிருந்து எழுவது நம்மை ஆரோக்கியம், புனிதம் மற்றும் அழியாத நிலைக்கு கொண்டு வருவோம். இந்த விழிப்பு என்பது கிறிஸ்துவின் என்றென்றும் வருகை, சத்தியத்தின் மேம்பட்ட தோற்றம். இது பிழைகளை வெளியேற்றி நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. இது கடவுள் மூலமாக வரும் இரட்சிப்பு, தெய்வீக கோட்பாடு, அன்பு இயேசுவால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை ஒரு கேள்விக்கு அப்பால் நிரூபிக்க யோவான் ஸ்நானகருக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். நீங்கள் போய் நீங்கள் பார்த்ததையும் கெட்டதையும் யோவானிடம் சொல்லுங்கள். பார்வையற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தொழுநோயாளிகள் சுத்தப்படுத்தப்படுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இறந்தவர்கள் எழுப்பப்படுகிறார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தெய்வீக சக்தியின் நிரூபணம் என்னவென்று ஜானிடம் சொல்லுங்கள். மேசியானிய வேளையில் கடவுளே வல்லமை என்பதை அவர் உடனடியாக உணருவார். பாவம் மற்றும் நோயின் மீது தனது கட்டுப்பாட்டை வெளிப்படுத்திய போதிலும், சிறந்த போதகர் மற்றவர்கள் தங்கள் சொந்த பக்திக்கு தேவையான சான்றுகளை வழங்குவதிலிருந்து எந்த வகையிலும் விடுவிக்கவில்லை. அவர் அவர்களின் வழிகாட்டுதலுக்காக அவர் பணியாற்றினார். அவர் செய்ததை போலவே அவர்கள் இந்த சக்தியை நிரூபிக்கவும் அதன் தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ளவும் மாஸ்டர் ஒரு மாணவனை அழைத்துச் சென்று கடவுளின் கண்ணுக்கு தெரியாத உண்மைகளை கற்பிக்கவில்லை என்றால் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்க மாட்டார். உண்மை மற்றும் அன்பை துன்புறுத்துபவர், விஷயத்தின் பிடியில் ஆவியை பிடிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு, கண்ணுக்கு தெரியாத கிறிஸ்து தனிப்பட்ட புலன்கள் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு புலப்படாதவராக இருந்தார். அதே சமயம் இயேசு ஒரு சரீர இருப்பாக தோன்றினார். காணப்படாத மற்றும் காணப்பட்ட, ஆன்மீகம் மற்றும் பொருள், நித்திய கிறிஸ்து மற்றும் மாம்சத்தில் வெளிப்படும் சரீர இயேசுவின் இந்த இரட்டை ஆளுமை எஜமானரின் விண்ணேற்றம் வரை தொடர்ந்தது. மனித பொருள் கருத்து அல்லது இயேசு மறைந்தது. ஆன்மீக சுயம் அல்லது கிறிஸ்து தெய்வீக அறிவியலின் நித்திய வரிசையில் தொடர்ந்து இருக்கிறார். கிறிஸ்து எப்போதும் செய்ததை போலவே உலகின் பாவங்களை அகற்றுகிறார். மனித இயேசு மரண கண்களுக்கு அவதாரம் எடுப்பதற்கு முன்பே ஆன்மீக யோசனையின் ஆழ்மாறாட்டம் எங்கள் எஜமானரின் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுருக்கமான வரலாற்றை கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது, ஏனெனில் கிறிஸ்து கடவுளின் யோசனை இறுதியில் அனைத்து நாடுகளையும் மக்களையும் கட்டாயமாக முற்றிலும் இறுதியாக தெய்வீக அறிவியலுடன் ஆட்சி செய்வார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி டேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.